الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبين إسلامي السوادر قلي الله بن الله ليار قلي سورة ما إذا بن ريا ولك وغفل إن ريتنام نوتي فدنالا وذي وسنتينام واندلين دركنروم. அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலே நாம் நடாத்திய வகுப்புகளில் அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களின் இறுதி இறை தூதரான ஈசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்து பிரச்சாரம் செய்த நேரத்தில் அவர்களோடு இருந்த அவர்களுடைய தோழர்கள் அல் ஹவாரியூன் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த தோழர்கள் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். நபி அவர்களிடம் சொல்கிறார்கள், அன்சில் அலைனா மா இதமின சமா, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மரவையை இறக்கி வையுங்கள். சகோதரர்களே, ஏற்கனவே நடாத்திய அந்த பாடத்தில் நாம் விளக்கினோம் சூரா அல் மாஇதா என்று இந்த சூராவுக்கு ஏன் பெயர் சூட்டப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது, பனு இஸ்ரவேலர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வானத்திலிருந்து ஒரு மரவையை இறக்கி வைக்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை, அந்த சம்பவம் இந்த சூராவில் சொல்லப்படுகின்ற காரணத்தினால்தான் இந்த சூராவுக்கு அல் மாஇதா என்ற பெயர் இடம்பெற்றது என்பதை நாம் ஏலவே ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். சகோதரர்களே, அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க நபி அவர்களும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா அன்சில் அலைனா மாஇதம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு மரவை எங்களுக்கு இறக்கிதா. தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வ ஆஹிரினா, எமது முந்தியோர் பிந்தியோர் எல்லோருக்கும் அது இறங்கிய அந்த நாள் வந்து ஒரு பெருநாள் தினமாக. வானத்திலிருந்து ஒரு பொருள் வந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே அது அதிசயம்தான். என்ன, பூமியில் சாதாரணமாக விளையக்கூடியதே எங்களுக்கு அதிசயமாக இருக்குதுன்னு சொன்னால், வானத்திலிருந்து மரவை இறக்கப்பட்டால் அதுவும் நாம் பார்த்து கொண்டு இருக்கும்போதே, அது அதிசயங்களில் ஒன்றுதான். எனவே அவ்வாறு ஒரு மாபெரும் அதிசயம் நடைபெற்ற அந்த நாளை, நடைபெற வேண்டிய அந்த நாளை ஒரு பெருநாள் தினமாகவும், அதாவது கொண்டாட்டத்துக்குரிய ஒரு தினமாகவும் அதை ஆக்கு. இன்னும் சொன்னார்கள், வஆயதம் மிங்க், உன்னிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அத்தாட்சியாகவும் அந்த மரவையை ஆக்கித்தா. வருசுக்குனா வஅந்த கைருர் ராசிகீன், எங்களுக்கு உணவளி நீதான், உணவளிப்பவர்களில் மிகச்சிறந்தவன் என்று அல்லாவிடத்தில் என்ன செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். சகோதரர்களே, துஆவினுடைய ஒழுக்கத்தை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். எப்போதும் நாம் துஆ செய்யும் போது வெறுமனே எமது தேவையை மாத்திரம் கேட்பவர்களாக இல்லாமல், என்ன தேவையோ அந்த தேவைக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாவிடம் அருளை கேட்கும் போது, ரஹ்மத்தை கேட்கும் போது, வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் அருளாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்தவன், இரக்கம் காட்டுபவர்களிலெல்லாம் மிகச்சிறந்த இரக்கம் உள்ளவன் நீதான் என்று என்ன அல்லாவிடத்தில் அந்த இடத்துல. அதேபோல நாங்கள் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது, கஃபூருன், நீ மன்னிப்பவன், ரஹீம், நீ இரக்கமுடையவன் என்று அந்த திருநாமங்களை பயன்படுத்துவது. இப்ப வாழ்க்கையில உள்ள தேவைகளில் ஒன்றுதான் உணவு தேவை, ரிஸ்க். இந்த ரிஸ்க கேட்கும் போது அல்லாவுக்கு ரஸாக் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரை பயன்படுத்துவது, இது துஆவினுடைய ஒழுக்கத்தில் உள்ளது. இதுக்கு கட்டாயமாக அல்லாவுடைய அழகு திருநாமங்கள் யாது என்ற நாலேஜ், அறிவு எங்கள் தெரிவிக்கணும். அப்பதான் இதை நாங்கள் என்ன செய்யணும், அமல் செய்யணும். இப்ப எங்களை சமுதாயத்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாவிக்கிற பெரும்பான்மையான அல்லாவுக்கு சொல்ற பேர் வந்து அல்லாஹ் என்ற பேர் தான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று தான் துவா கேட்பாங்க. அப்படி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரீமா போறதா இருந்தா யா ரஹ்மான், என்ன ரஹ்மானே என்று சொல்லுவாங்க. இதை தாண்டி ரஸாக், கஃபார், சத்தார், வஹாப், ஜப்பார் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதா என்றால் என்ன, கிடையாது. இப்ப குர்ஆன் நெடுகிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்க என்று சொன்னா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனங்களையும் முடிக்கும் போது பெரும்பாலும் அவருடைய திருநாமங்களை சொல்லியே முடிக்கின்றான். அந்த திருநாமங்கள் எந்த அடிப்படையில் கூறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அந்த ஆயத்தினுடைய கருத்தோட்டம் எதை சொல்கின்றதோ அதை பொறுத்து திருநாமம் வரும். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கூறப்படும் இடத்துல வந்து ஜப்பார் என்று சொல்ல மாட்டான், கஹார் என்று சொல்ல மாட்டான், அவன் அடக்கி ஆள்பவன் என்று சொல்ல மாட்டான். அங்கு ரஹ்மான், கஃபூர், கஃபார், சத்தார் என்ற வார்த்தையை தான் என்ன செய்வான். அப்ப இத வந்து இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா குர்ஆன் அல்லாஹு தஆலா பல இடங்களில் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, ஃபதுஊஹு பிஹா அதை கூறி அவனை அழையுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அந்த திருநாமங்களை கூறி நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாவை கூப்பிடுங்க. அல்லாவே சொல்றான், யாரெல்லாம் அல்லாவுடைய திருநாமத்தை மறுப்பார்களோ அவர்களை தண்டிப்பதாகவும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எச்சரிக்கை விடுக்கின்றான். அவ குலிது அல்லாஹ், அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள், அவிர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள், ஐயம்மா தது, நீங்கள் எப்படி அழைத்தாலும், ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் உண்டு. சகோதரர்களை, ஏன் இந்த திருநாமங்களை அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்தான், இந்த திருநாமங்களினூடாக நீங்கள் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்லுவாங்க, அறிவுல மிகச்சிறந்ததும் தலையாயதுமானது எதுண்டா, அல்லாவை பற்றிய அறிவு. ஒரு மனிதனுக்கு அல்லாவை பற்றிய நாலேஜ் இருக்கணும், அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமைகள், அவன் தன்னை பற்றி அவனுடைய வேதத்தில் எப்படி அறிமுகம் செய்திருக்கிறான். அல்லாஹ் சுய அறிமுகத்தை குர்ஆன்ல அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறான். நாங்க யாரிடத்திலும் அல்லாஹ் யாருன்னு கேட்க தேவையில்லை, அல்லாவே என்ன செய்து விட்டான், தன்னை பற்றி அறிமுகம் செய்து விட்டான், நான் எப்படியானவன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த பண்புகளை, அவனுடைய பெயர்களை அடியார்கள் தெரிந்து வைத்திருப்பது அந்த அல்லாவோடு அவர்களுக்கு ஒரு நேசத்தை உருவாக்கும். ஏன், அவனுடைய சக்திய, வல்லமைய, அவனுடைய ஆற்றல்களை, அதிகாரங்களை தெரியும் போது அடியானுக்கு அல்லாவோடு என்ன செய்யும், நெருக்கம் உருவாகும். அப்ப அந்த அடியான் அல்லாவோடு தொடர்புள்ளவனாக ஆகுவதற்கு அது வசதி. அதனாலதான் எங்களுக்கு தெரியும், நபி அவங்க சொல்றாங்க, இன்னலில்லாஹி திஸ்அன் வதிஸ்ஈ நஸ்மா, அல்லாவுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. சொன்னாங்க, மன் அஹ்சாஹா, யார், இந்த அஹ்சா என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் 3 விளக்கத்தை சொல்றாங்க. அதனை அறியோனும், அதனை மனனம் செய்யணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்யணும். அமல் செய்யறது எப்படி, அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் எடுக்கணும், அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் இடத்துல அந்த ரிஸ்க கேட்கணும், என்ன அப்பதான் அது நடைமுறையில் என்ன செய்யுது, வருது. அப்ப எனவே நபி அவங்க சொல்றாங்க, இந்த 99 திருநாமங்களையும் யார் மனனம் செய்து பாடமிட்டு அவருடைய கருத்தை புரிந்து வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவாரோ அவருக்குரிய பரிசு என்ன, சென்னை மாநகரத்தில் ஒரு வீடு, அப்படியா சொன்னாங்க, இல்லாட்டி உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் அவருக்கு என்ன செய்யும், ஒரு மாளிகை கிடைக்கும், அப்படி சொன்னாங்களா, என்ன சொல்றாங்க, தஹலல் ஜன்னா, சுவனத்தில் நுழைந்திடுவான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப எங்களுக்கு தெரியும், ஹஜ் என்ற இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாரமான அமல். ஹஜ் வந்து தொழுகிற மாதிரி இல்ல, அப்படிதானே, பாரமான அமல். இன்றைக்கு பெர்மிஷன் எடுக்கிறதுக்கே 10,000 ரியால் செலவழிக்க வேண்டியதாகி, ஹஜ்ஜுக்கு நாங்கள் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கே நம்ம நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் என்ன செலவழிச்சு தான் வரவேண்டு இருக்குது. இப்ப லோக்கல்லையும் குறைஞ்சு போகல, லோக்கல்லையும் என்ன அதனுடைய விலைவாசி அதிகரித்து கொண்டு தான் போகுது நாளுக்கு நாள். அப்ப ஹஜ் என்ற ஒரு வணக்கத்தை செய்யறதுக்கு முதலாவது வெயிட்டான பொருளாதாரம் இருக்கணும், என்ன உண்டு, அடுத்தது உடல்ல ஆரோக்கியம் இருக்கணும், போற வழி வந்து பாதுகாப்பாக இருக்கணும். சரி, இதெல்லாம் தாண்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்னு சொன்னா அங்க லேசா சிம்பிளா அந்த அமலை செஞ்சுட்டு வரலாமா, என்ன எங்களுக்குன்னு தவாப் செய்யற நேரம் தனி ட்ரக்கா போட்டு தர போறாங்க, இல்ல மக்களோடு மக்களாக, மக்களோடு மக்களாக நெருங்கி தான் நாங்க என்ன செய்யணும், அந்த அமலை செஞ்சாகணும். அப்ப அந்த டைம் எந்த அளவு பாரமான நேரம் என்றா உயிர் போகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்ப யாரும் தொழுகிற நேரத்தில் இந்த உசுறு போயிருமோன்னு நினைக்கிறது இல்ல என்ன. ஆனா அங்க தவாஃபுக்கு என்டர் ஆகிற நேரத்தில், அங்க சாய்க்கு என்டர் ஆகிற நேரத்தில், கல்லடிக்கிறதுக்கு என்டர் ஆகிற நேரத்தில், இது கடைசி காலமோ தெரியாது நினைக்கிற நிலமா அங்க என்ன செய்யும் வரும். ஏன் அந்த அளவுக்கு நிலைமை சிக்கலாக இருக்கும். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, அது ஒரு பாரமான அமல். அப்ப அல்லாஹு தஆலா அதுக்கு என்ன கூலிய சொல்றான், ஹஜ்ஜுல் மப்ரூர் நபி சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜுக்கு கூலி சுவனம் தான், வேறொன்றும் இல்லை. பாருங்க அந்த பாரமான அமலுக்கு சொன்ன அந்த கூலிய. இப்ப இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா என்றது என்ன, இது நாங்க இருந்து படிச்சு பாடமாக்கி வாழ்க்கையில அமல் செய்ய வேண்டிய என்ன அந்த அளவுக்கு ஒரு பாரமான வெயிட்டான விஷயம் அல்ல. ஆனாலும் இது சம்பந்தப்படுவது அல்லாவோடு, இது சம்பந்தப்படுவது யாரோட, எஜமானனோடு. இப்ப ஆபீஸ்ல ஒரு மெட்ரோன் இருக்குது, அது லேபரோட சம்பந்தப்பட்டதா இருந்தா நாங்க அதை அணுகிற முறைக்கும், அது பொஸ்ஸோட சம்பந்தப்பட்டதா இருந்தா நாங்க அதை அணுகிற முறைக்கும் என்ன வித்தியாசம். இப்ப ஒரு லேபர்ட வேலை ஒன்றை செஞ்சு கொடுக்கணும், இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்ப்போம், அடுத்த கிழமை பார்ப்போம், என்ன புக்ரா அண்டு செல்லுவாங்க. ஆனா பொஸ்ல வேலையா இருந்தா நாளைக்கு உள்ள வேலை இன்றைக்கு செஞ்சு பிடிச்சுவான். ஏன் சம்பந்தப்பட்டது பெரிய ஆளோட. சகோதரர்கள் இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா யாரோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே மூமீன்கள் இதுல கரிசனம் செலுத்தணும். இன்றைக்கு இந்த அறிவு எங்கட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சரியான குறைவு. அதுல யாருமே என்ன செய்யறது இல்லைன்னா அவ்வளவு பெரிய அக்கறை செலுத்துறது இல்லை. அப்ப அஸ்மா உல் ஹுஸ்னா மனநம் செய்யப்பட வேண்டிய திருநாமங்கள், அதனுடைய கருத்துக்கள் என்ன செய்யணும், அலசப்படணும். அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, சரி இப்ப இத வாழ்க்கையில எப்படி நாங்க நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது எப்படி வாழ்க்கையில, இப்ப இதையெல்லாம் நாங்க செஞ்சா நபி அவங்க சொல்றாங்க உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கூலியை வச்சிருக்கான். என்ன கூலி தெரியுமா, சொன்னாங்க தஹல் அல் ஜன்னா. சரி இப்ப அந்த ஹரீஸ்ல 99 என்று சொன்னாங்க நபி. அப்ப அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மொத்த திருநாமங்கள் 99 என்பது அர்த்தமா என்றால் கிடையாது. அல்லாஹ்வுடைய மொத்த திருநாமங்கள் 99 கிடையாது, 99 விடவும் என்ன அதிகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சுவன பாக்கியத்தை வழங்குவதற்கு என்று தீர்மானித்த தொகைதான் என்ன 99. இப்ப நான் சொல்றேன் வந்து என்னிட்ட 1000 ரியால் உண்டு, ஜக்காத்து கொடுப்பதற்காக சதக்கா கொடுப்பதற்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், யாரும் கேட்டு வந்துடாதீங்க. இல்லைங்களா, சதக்கா கொடுக்கறதுக்காக வைத்திருக்கிறேன், 1000 ரியால்கள் உண்டு அப்படின்னு சொன்னா என்னிடத்தில் இருக்கும் மொத்த பணமே 1000 என்பது அர்த்தம் கிடையாது. அது தர்மத்துக்கு என்று ஒதுக்கிய தொகை, என்ன வேறு பணங்களும் என்ன செய்யலாம் இருக்கலாம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய மொத்த திருநாமமும் 99 என்று அர்த்தம் கிடையாது அந்த ஹதீஸ்ல. அல்லாஹ் சுவன பாக்கியத்தை வழங்குவதற்காக தீர்மானித்த தொகைதான் என்ன 99. சரி இந்த 99 திருநாமங்களும் எது என்பது சொல்லப்பட்டிருக்கிறதா, எது அந்த 99? திருமிதியில் ஒரு ஹதீஸ் வருவது அந்த 99 திருநாமங்களையும் குறிப்பிட்டு வருகிறது. ஆனா அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், அதனால ஆதாரத்துக்கு என்ன செய்ய முடியாது. இதுதான் என்று ஊர்ஜிதப்படுத்தி சொல்றதா இருந்தா ஒத்தன்டிக்கான ஹரிஸ் வேணும். அதனால உலமாக்கள் என்ன சொல்றாங்க, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் உங்களுக்கு தெரிந்தவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, அதெல்லாம் அழிச்சிங்க, அதெல்லாம் பாடமாக்கி என்ன செய்யுங்க. ஏன்னா அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கூலி சாதாரண கூலி அல்ல, பெரிய கூலி அல்லாஹ் சொல்றான். ஹைர் சகோதரர்களே, அப்ப துஆவினுடைய ஒழுக்கத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட முறையிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான். பாருங்க வெறுமனே அவங்க என்ன செய்யல, யா அல்லாஹ் என்ற உம்மத்து என்ற கூட்டம் வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்க சொல்லுது, யா அல்லாஹ் இறக்கி காட்டு யா அல்லாஹ்னு சொல்லி முடிக்கல. அழகாக சொல்கிறார்கள், அந்த கைரர் ராசிகீன், நீ உணவளிப்பவர்கள் இதெல்லாம் மிகச்சிறந்தவன் யா அல்லாஹ் என்று அந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்தை சொல்லி என்ன செய்கிறார்கள். இதற்கு பிறகு சகோதரர்களே, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம், ஓகே நான் அந்த மரவையை அந்த உணவு தட்டை நான் இறக்குகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, யாரெல்லாம் அதற்கு பிறகு மாறு செய்வார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன், கடுமையாக தண்டிப்பேன். எந்த அளவுக்கு என்று சொன்னா உலகவாழ் மக்களில் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு தண்டிப்பேன். உலகவாழ் மக்கள்ல யாரையும் தண்டிக்காத அளவுக்கு என்ன? உலகவாழ் மக்கள் என்று சொன்னது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களை சொன்னானா, அல்லது அவர் காலத்தில் வாழும் மக்களில் என்ன அந்த மக்களை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதா? இப்ப அல்லாஹ் சொல்றான் எப்படி, உலகவாழ் மக்கள் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு நான் உங்களை அவரை தண்டிப்பேன் மாறு செய்தால், இந்த மரவை இறக்கின பிறகு. அவ இதுக்கு என்ன அர்த்தம்? கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களை குறிக்குமா, அல்லது அந்த பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த காலத்து அந்த மக்களை மட்டும் குறிக்குமா என்றால், அந்த மக்களை தான் என்ன செய்யும், அது குறிக்கும். இந்த பின்னால வாரம் இதை விட பெரிய அநியாயம் செய்யறதெல்லாம் வரலாம், அப்படித்தானே? இதை விட பெரிய அந்த காலத்துல ஒரு கொலை செய்யறதா இருந்தா என்ன செய்யணும், வாழை எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு களத்துல இறங்கி குத்தி. இன்னைக்கு அப்படி இல்லை, எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கொண்டு ஒரு பட்டனை தட்டுறான், பெரிய பம்ப்ஸ் முழுது, எத்தனையோ ஆயிரம் பேர் ஒரே ஸ்பாட்ல என்ன கலாஸ் முடிச்சு. அப்ப இது வந்து சாதாரணமானதா சகோதரர்களே? ஆக அல்லாஹு தஆலா கண்டிஷனோடு இறக்குவதாக சொல்கிறான். எனவேதான் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை, அவர்கள் சொன்ன கேட்ட அந்த மாயிதா இறக்கப்பட்டதா இல்லையா என்ன, அதை பற்றி அடுத்தது வசனங்கள்ல வரல. நாங்க இறக்கி கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் இறக்குவேன், அதுக்கு பிறகு யாராவது மாறு செய்தால் உலகத்தில் யாரையும் தண்டிக்காத அளவுக்கு என்ன செய்வேன், தண்டிப்பேன் அப்படின்னு கண்டிஷனை போட்டதோட, இப்ப இதுக்கு பின்னால வந்த வசனம் அந்த மாயிதா இறக்கப்பட்டதா இல்லையா. எனவே உலமாக்கள்கிட்ட இது சம்பந்தமா இருவேறு கருத்துக்கள் இருக்குது, அதை நாங்க சென்ற வகுப்புல சொன்னோம். ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், இறக்கப்படல. அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய சான்றில் ஒன்று என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சும்மா சொல்லல, கண்டிஷனோட சொன்னான். எனவே அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க, கேட்டாங்க கண்டிஷன் வரும், இவ்வளவு பெரிய நிபந்தனையா, இதை செய்யாமட்டா பிரச்சனையாயிருமேனு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு சான்று சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அதாவது இஞ்சி இல்லை, இது சம்பந்தமாக தகவல்கள் எதுவுமே என்ன செய்யப்படல, சொல்லப்படல. கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு செய்தி, கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு செய்தி தெரியாது. அப்ப எனவே அப்படி ஒன்று நடந்திருந்தால் செய்தி வந்திருக்கும், நடக்காத காரணத்தால தான் என்ன செய்யல, செய்தி வரல. உலமாக்கள் இன்னொரு சாராருடைய கருத்து என்ன, இல்ல இறங்கிச்சு. இப்ப தஃப்ஸீர் இப்னு கதீர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இமாம் இப்னு கதீர் அது சம்பந்தமா வந்திருக்கிற அறிவிப்புகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார்கள். என்ன இறங்கிச்சு, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, வந்தது என்ன என்ற எல்லா டீட்டெயில்ஸையும். ஆனால் அந்த அறிவிப்புகள் எதுவுமே, அதாவது ஒத்தன்டிக்கான அறிவிப்புகள் இல்லை, அதான் பிரச்சனை. அப்ப அவங்களே சொல்றாங்க, இமாம் இப்னு கதீர் அவர்களே சொல்றாங்க, இந்த தகவல்கள் நிறையுது, ஆனா இருந்தாலும் நிறைய அறிவித்தல்கள் வந்திருக்கிற காரணத்தால ஏதோ ஒன்று நடந்திருக்கின்ற அர்த்தம், ஏதோ ஒன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது. என்னன்னு சொல்ல போனால், உலமாக்களில் பெரும்பான்மையினருடைய கருத்து அதுதான், வந்தது என்றதுதான். பிறகு அடுத்த கருத்தையும் சொல்றாங்க, இன்னொரு சாரார் வரவில்லை என்று சொல்கிறார்கள். அவங்க தங்களுடைய கூற்றுக்கு இப்படி இப்படி என்ன செய்யறாங்க, சான்றுக்களை சொல்றாங்க. இமாம் முஜாஹித் போன்ற பெரிய இமாம்கள் எல்லாம், இமாம் முஜாஹித் யார், இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுடைய என்ன சிரேஷ்டமானவர், அந்த இமாம் முஜாஹிதும் கூட என்ன சொல்கிறார் என்று சொன்னா, இல்ல வரல, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, இந்த கண்டிஷன் வந்ததால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சேலஞ்ச் அடிப்படையில, ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில எதையாவது கேட்டு அதை தருவதாக வாக்களித்தால், அதுக்கு பின்னால் அது நடக்கல் என்று சொன்னா, வார தண்டனை என்ன செஞ்சிடும், பெருசாயிரும். இப்ப நபி அவர்களிடத்துல வந்து மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, சூரத்து இஸ்ரா அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க நம்போன்னு சொன்னா, இப்படி நாங்க பார்த்து கொண்டிருக்க, அப்படி நீங்க சின்ன வானத்துக்கு போகணும், நாங்க பார்த்து கொண்டிருக்க, அப்படியே நீங்க வானத்துக்கு போகணும் சொல்லிப்போட்டு சொன்னாங்க, வலன் நுஃமின லிருகியக் ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரஹு, அப்படி நீங்க ஏறிட்டீங்கன்றதுக்காக வேண்டி கூட நாங்க நம்பிட மாட்டோம், போற நீங்க ஒரு வேதத்தோடு அப்படி கீழே வரணும், நாங்க பார்த்து கொண்டு இங்க ஏறணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு வேதத்தோட நீங்க கீழே வரணும், ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரஹு. அப்ப நபியே உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், குல், நபியே சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் பரிசுத்தமானவன், ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் இறை தூதர், அதே நேரத்தில் நான் மனுஷன் அப்பா. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு செஞ்சு காட்ட இயலாம் இல்ல, அல்ல, ஏன் செய்து காட்டவில்லை? அவ்வாறு கேட்கப்பட்டது நடாத்தப்பட்டால் அதற்கு பிறகு அவர்கள் அதனை மறுப்பார்களானால் அப்போது வரக்கூடிய தண்டனை சாதாரணமானதாக இருக்காது. அப்ப வரக்கூடிய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். எனவே இங்கேயும் அதுதான் நடந்தது. அவங்க என்ன செய்யல, அல்லாஹு தாலா கண்டிஷன் போட்டதால என்ன செஞ்சிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, இறக்கப்படல. ஆனா குர்ஆன் வந்து என்ன செய்யல, இறக்கப்பட்டுச்சா இல்லையான்ற தகவல் அதுக்கு பின்னால சொல்லல. அல்லாஹ் அதோட நிப்பாட்டிட்டான், அதோட என்ன நிப்பாட்டிட்டான். சகோதரர்களே, அதுக்கு அடுத்த ஆயத்தில் 115வது வசனத்தில் அல்லாஹு தாலா பின்னால் நடைபெற போகின்ற, நாளை மறுமை நாளில் நடைபெற போகின்ற ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார். இப்ப எங்களுக்கு தெரியும், குர்ஆன் முன்னால் நடந்த சம்பவங்களை சொல்கின்றது. அதே போன்று இந்த குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கும் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களையும் குர்ஆன் சொல்கிறது. அப்படியும் சில சம்பவங்கள் குர்ஆன் சொல்லப்படுது, முற்காலத்து சம்பவங்கள், பிறகு நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நடைபெற்ற சம்பவங்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், யானைப்படை சம்பவம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை நாம் என்ன செய்தோம், ரப்பு என்ன செய்தான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா, வார்சல அலைஹிம் தைரன் அபாபில், அபாபில் பறவைகளை என்ன செய்தான், அனுப்பினான், அது யானைப்படையை அழிச்சான். இது எப்ப நடந்துச்சு, நபி அவங்களோட காலத்தில் நடந்தது, அவங்களோட பிறப்பின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம். அதே போல மேராஜுடைய சம்பவம், அது எப்ப நடந்துச்சு, நபி அவங்க உயிரோடு இருக்கும் போது தானே. அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மின் அல் மஸ்ஜிதில் ஹராம் இல அல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா பள்ளியிலிருந்து அக்ஸாவுக்கு, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தீஸுக்கு அல்லாஹ் இரவில் நபி அவர்களை கொண்டு போனான். இது சம்பவம் எப்படி நடந்துச்சு, இது நபி அவங்க உயிரோடு இருக்கும் போது என்ன நடந்தது. அப்ப அதே போல நபி அவங்க அந்த இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்த போது என்ன செய்கிறார்கள், கடுகடுத்தார்கள் அல்ல, அப்ப நடந்தது. அப்ப எனவே அப்படியான சில சம்பவங்களை சொல்கிறான். பிறகு குர்ஆன் பின்னால் நடைபெறக்கூடிய சம்பவங்களை கூட சொல்கின்றது. வஇதா வகஅல் கவுலு அலைஹிம் அக்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்த் துக்கல்லிமுஹும், கியாமத்து நாள் நெருங்கும் போது அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம். என்ன தாபத்துல் அர்த் என்று சொல்வாங்க, கியாமத்தினாலுடைய பெரிய அடையாளங்கள் அதுவும் உண்டு. இந்த தாபத்துல் அர்து வந்து துக்கல்லி முகம், மக்களோடு பேசுமாம், மக்களோடு என்ன செய்யும், பேசும். அப்ப இதே போன்று மறுமை நாளில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இதுக்கு பின்னால சொல்ல போனா அதுதான் நிறைய. இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, இது எப்ப கியாமத்து நாள் நடக்க போறது, என்ன இதா வகாசில் வாக்கியா, இது எப்ப கியாமத்து நாள். அதே போல அல்காரியா மல்காரியா, திடுக்கிடும் சத்தம். நபியே அது என்னன்னு தெரியுமா, யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று அன்றைய தினத்தில் மக்கள் ஆகிவிடுவார்கள். வயஸ் அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி கேட்கின்றார்கள். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் அந்த மலைகளை தவிடுபொடியாக்குவான், சமத்தரையாக்கி விடுவான், எல்லாம் சுக்கு நூறாய் பறக்கும். அதே போல சூரியன் சுடரை இழந்தால், நட்சத்திரங்கள் விழுந்தால், இப்படி கடல் பத்தி எரிந்தால், இதெல்லாம் எப்ப நடக்கிற சம்பவம், இதெல்லாம் கியாமத்தினால் நடக்கிற சம்பவம் தான். கியாமத்தினால் நடைபெறும் போது இன்னும் பிறகு மனிதர்கள், அதாவது உலகம் அழிக்கப்பட்டு மனிதர்கள் மரணிக்க செய்யப்பட்டு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய சம்பவங்கள். திரும்ப நாங்க என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் எழுப்பாட்டிடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் அதை எப்படி சொல்றோம் பாருங்க, வமா பஸுக்கும், அதாவது அல்லாஹு தாலா உங்களை மௌத்தாக்குறதும், அல்லாஹ் பிறகு மௌத்துக்கு பிறகு, வமா ஹல்கக்கும் வல பஸுக்கும் இல்லா கனஸின் வாஹிதா, உங்களை படைச்சி அதுக்கு பிறகு மௌத்தான பிறகு உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது, உங்களை படைச்சி உங்களை மௌத்தாக்கி பிறகு உங்களை உயிர்ப்பிக்கிறது இருக்கித்தானே, முழு மனித சமுதாயத்தையும் இந்த கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து பிறகு மௌத்தாக்கி அவர்களை உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹ் சொல்கிறான். கனஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவை நாம் படைத்து மௌத்தாக்கி உயிராக்குறது போலதான் எங்களுக்கு. சுபஹானல்லாஹ், யோசிப்பாரு, இவ்வளவு கோடி ஜீவராசிகளையும் படைத்து திரும்ப மௌத்தாக்கி எழுப்புறது அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள்கிட்ட வேலை தான் எங்களுக்கு. எங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட வேலை? ஒரு ஆள்கிட்ட வேலை தான். சுபஹானல்லாஹ். அப்ப எனவே நாளை மறுமை நாளில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்கின்றான் சகோதரர்களே. அந்த சம்பவங்களில் இதுவும் ஒன்று. இது கால் அல்லாஹு யா ஈசா. இப்ப எங்களுக்கு தெரியும், பொதுவாக முன்னால ரெண்டு வசனங்களுக்கு முன்னால யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல், தூதர்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபயகூலு மாதா அஜப்துமுல் மாதா உஜிப்தும், உங்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் விசாரிப்பானாம். முன்னால வந்துச்சு எங்களுக்கு சூரத்துல் மாயதாலே. இப்ப இந்த ஆயத்துல பர்டிகுலரா தனிய ஈசா நபியை மட்டும் கூப்பிட்டு, யா ஈசா, ஏ ஈசாவே என்று அல்லாஹ் கூப்பிட்டு, அஅந்த குல்த லின்நாஸி தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லா, அல்லாவை விட்டுட்டு உன்னையும் உன் தாயையும் இரண்டு தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுமாறு நீர்தான் சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். ஈசா நபிக்கு எப்படி இருக்கும் அந்த டைமுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சப்ஜெக்டே அவருக்கு தெரியாது. இப்ப நாங்க நினைக்க கூடாது ஈசா நபிக்கு அது தெரியும் சொல்லு முட்கூட்டியே. அவருக்கு சப்ஜெக்ட் தெரியா? அவருக்கு என்ன, முன்னால தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டா, ஒரு இன்டர்வியூக்கு போறோம், நாலு கேள்வி வரும், இந்த கேள்வி தானே தெரிஞ்சிட்டு போனா மனசுக்கு நிம்மதி அப்படித்தானே. என்னத்தை கேட்பானோண்டு போகிற நேரம் டக்கு டக்குன்னு என்ன செய்யும், உள்ளம் வந்து அடிக்கும், வட வடன்னு அடிக்கும். அப்ப தெரியாது. அல்லாஹு தஆலா அவ்வளவு மனித சமுதாயத்துக்கு மத்தியில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்கும் போது அவர்களுடைய நிலம் எப்படி இருக்கும்? அதனாலதான் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில்லன்னு இது புரியுது. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களா? இல்லையே, அப்படி நான் சொல்லலையே, அப்படி சொல்ல மாட்டாங்களா? எடுத்தோன்னே சொல்லுவாங்க, சுபஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். என்ன சொல்கிறார்கள், மா யகூனு லி அன் அகூல் மா லைஸ லி பிஹக், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும்? சுபஹானக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டு சகோதரர்களை இன்னும் என்ன செய்யறாங்க, அதை உறுதிப்படுத்த, நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரிந்திருக்குமே யா அல்லாஹ்ன்றாங்க. இன் குன்து குல்துஹு, நான் அதை சொல்லி இருந்தால், ஃபக்கத் அலிம்தா, நீ அறிந்துதானே இருப்பாய். சுபஹானல்லாஹ். அவ எனவே இது ஏன் அவ்வளவு பெரிய கொடிய பாவம்? அது இந்த பாவத்தை செய்ய சொல்லி மனிதர்களுக்கு நான் சொல்லுவதா? இந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுன்றது சகோதரர்களே லேசான பாவம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், தகாது ஸமாவாது யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்த் வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா. இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள், அல்லது கடவுள் குமார் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய புள்ள. அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே இதை செவிசாய்க்க கூடிய வானம் வெடிக்க பார்க்குதான், பூமி பிளக்க பார்க்கின்றது, மலைகள் சுக்கு நூறாக பார்க்கின்றன. ஏன்? அந்த அவுலர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு அவர்கள் குழந்தை என்று சொல்லிவிட்டார்கள். வமா எம்பகையிலர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு குழந்தை தேவையில்லையே. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு குழந்தை தேவையில்லை. அப்ப அல்லாஹ் மீது சுமத்தப்பட்ட மாபெரும் ஒரு களங்கம் அது. அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய மரியாதைக்கும் எதிராக சொல்லப்பட்ட ஒரு மோசமான வார்த்தை அது. இதை கேட்கிற வானத்துக்கு தாங்க முடியலன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மட்டும் சும்மா இருந்து சொல்லாட்டி வெடிச்சு விழுந்திருக்கும் பூமி. அல்லாஹு தாலா அதை ஸ்திரமாக ஆக்காட்டி அதை என்ன செஞ்சிருக்கும்? அல்லாஹ் சொல்றான், வெடிக்க பார்க்கிறது, வானம் பிளக்க பார்க்கிறது. ஆனா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? பிளக்காம வெடிக்காம வச்சிருக்கிறோம், இல்லாடி வெடிச்சு போயிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அப்ப உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சகோதரர்களே இப்ப அல்லாஹு தஆலா ஏன் இந்த கேள்வியை கேட்டான்? உலமாக்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு கொடிய பாவத்தை எனது தூதர் ஒருவர் செய்ததாக அவர் மீது களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வந்து என்ன செய்யணும்? மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கணும். இதுக்குதான் அல்லாஹ் என்ன செய்யறான், சபையில கூப்பிட்டு, இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு தெரியாமையா? அல்லாஹ்வுக்கு தெரியும். சகோதரர்களே, கிறிஸ்தவர்களுடைய இந்த மோசமான கொள்கையை தகர்ப்பதற்காக, உடைத்து எறிவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதில் கிஞ்சித்தளவும் சம்பந்தம் இல்லை என்பதை காட்டுவதற்காக. அது அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், சூரத்துல் அஹ்காஃப்ல சொல்றான், கியாமத்துடைய நாள்ல மக்கள் எழுப்பப்பட்டால் யாரையெல்லாம் நீங்கள் கடவுள் என்று வணங்கினீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக ஆகப் போகிறார்கள். கானூலகும் அதா அல்லாஹ் சொல்றான், பகைவர்களாகி விடுவார்கள். வகானூ பிஇபாதத்திஹிம் காஃபிரீன், இவர்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இவங்க தான் எங்கட கடவுள், நாங்க இவங்களை தான் வணங்கணும் என்று சொல்லி சொல்லும் போது, வல்லாஹி மா கானூ இய்யானா யஅபுதூன், அவர்கள் எங்களை வணங்கவே இல்லை, சத்தியமாக யா அல்லாஹ் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு அந்த விக்கிரகங்கள் சொல்வார்களாம். சகோதரர்களே, ஏன் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாவை விட்டுவிட்டு வேறொருவரை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடவுளாக ஒரு தெய்வமாக வணங்க தகுதியானதாக நினைப்பது என்பது அது அல்லாவுடைய அந்த அதிகாரத்தில் கையடிக்கிற வேலை. அது அல்லாவுடைய உரிமையில அவனுடைய மகத்துவத்தில் கையடிக்கிற வேலை. அதனால தான் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் மன்னிப்பேன் என்று சொன்னவன் இதை மட்டும்தான் மன்னிக்க மாட்டேன்னு வச்சுக்கான். என்ன வேண்டிய எந்த பெரிய பாவமா இருந்தாலும் அதற்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் எதற்கு மட்டும்தான் மன்னிப்பு இல்லை, அல்லாவுக்கு இணை வைப்பதில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று செஞ்சுட்டான், உறுதியாக சொல்லிவிட்டான். அதனால நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை போன்று வேறு யாருக்கும் தண்டனை வழங்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு பயங்கரமான கொடூர தண்டனை, முடிவில்லாத தண்டனை. அதுதான் அங்குள்ள விஷயம். நீடூடி காலமாக நிரந்தரமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகவாசிகள் கோரிக்கை வைப்பார்களாம். என்ன கோரிக்கை வைப்பார்கள்? யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாள் மட்டும் நரகத்தில் எங்களுக்கு தண்டனையை வந்து குறைக்க சொல்லுங்கடி, இல்லாமலாக்க சொல்லவும் இல்லை. எப்படி சொல்வார்களாம்? குறைக்க சொல்லுங்கள். யுஹஃபிஃப் அன்னா யௌமன், ஒரு நாள் கிடையாது. ஒரு நாள் கூட அவர்களுக்கு என்ன ரெஸ்ட் கேட்பாங்க, ஒரு நாள், அதுவும் ஃபுல்லா டோட்டல் தண்டனை இல்லாமக்கு இல்ல, தண்டனையை குறைச்சி அல்லாஹ் சொல்றான் கிடையாது. வலன் நசீதக்கும் இல்லா அசாபா, தண்டனையை நாம் அதிகரிப்போமே அன்றி குறைக்க மாட்டோம். குல்லமா நவுஜ ஜுலூதுகும், அவர்களுடைய தோல் கருகி போகும் போதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, நாம் வேறு தோள்களை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். ஏன்? லியதூக்குல் அசாப், தண்டனையை அவர்கள் அனுபவிப்பதற்காக. எதுக்கு? எங்க கையடிச்சாங்க? அல்லாவுடைய அந்தஸ்துல அவனுடைய மரியாதையில போய் நினைச்சுட்டாங்க, படைச்சி ஆளாக்கி அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு, செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கால் கையெல்லாம் முளைச்சி பெரியவனாவன போறவோ இல்ல, நாங்க உனைய வணங்க மாட்டோம், நீ யாரு என்று கேட்டா எங்களுக்கு அந்த கோபம் வருமா இல்லையா? எல்லாத்தையும் ஒரு வாப்பா செஞ்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி எல்லாம் செஞ்சு இப்ப இவர்த ஒரு நாள் வாப்ப வர நேரம் ஹூவாயுன்னு கேட்டா எப்படிக்கும்? அவுது பில்லா, என்னடா இது? இது தெரிஞ்சிருந்தா அந்த டைம்லயே கலத்து நசியை கொண்டிருக்கேன்னு நினைப்பான். ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட மாதிரி அந்த சின்ன வயசுல என்ன குறவலே கிழிச்சு விட்டுருந்தா இன்னைக்கு இப்படி பேசுவாரா? பேச மாட்டார். இல்ல, அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்து ஆளாக்கி வளர்த்த பிறகு அந்த தாயையும் தந்தையையும் காலால் உதைந்தால், அவர்களை எட்டி அடித்தால், மோசமான வார்த்தைகளை பேசினால், அதனால தான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, பெற்றோருடைய விஷயத்துல வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்று கூட நீ பேசக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன் தாய் தந்தையர் விடயத்தில் சகோதரர்களை அல்லாஹ் தடுத்த வார்த்தையை பாருங்க, உஃப் உஃப் என்றால் இந்த ரெண்டுமே நாங்க அதான் உஃப், சீ என்ற வார்த்தையை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா நீ மதிக்காட்டி அல்லாஹ் மதிக்கிறான் அவங்களோட உழைப்ப. அந்த பெற்றோர்கள் உங்களை வளர்ப்பதற்காக மேற்கொண்ட தியாகங்கள் இருக்குது, அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் மரியாதை கொடுக்கிறான். அதனாலதான் அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்து வச்சிருக்காங்க. அவங்க காபிரா இருந்தாலும் சரி, உலகத்தில் உன் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வோட சட்டம். அப்ப சாதாரணமா அவங்க செஞ்ச முயற்சிக்கு அவ்வளவு பெரிய இதுண்டா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய நியமத்து அருள் அது கொஞ்சமா நெஞ்சமா? என எதுதான் அவனுடையது இல்லை இன்னொரு ஆள்னு சொல்றது கேக்குது? ஏதாவது உண்ட இது அல்லாஹ் தந்த அருள் இல்ல, இது வேற செய்தால கிடைச்சதுன்னு சொல்லிடுமா? அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா பிக்கும் மின் நிஅமா, உங்களுக்கு கிடைத்த எந்த பாக்கியமாக இருந்தாலும் ஃபமினல்லாஹ், அது அல்லாவிடம் இருந்து வந்தது, மறந்துடாதீங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்களே சொன்ன உடனே அவர்கள் பதிலிருந்து விலங்குது பயங்கி நடுங்கி போய் தான் இந்த பதிலை சொல்கிறார்கள். சுபஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். இன் குன்து குல்துஹு, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்வது. இன் குன்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் ஃபகத் அலிம்தா, அது உனக்கு தெரிந்திருக்குமே யா அல்லாஹ். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய். வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக அந்த அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் யா அல்லாஹ் என்று என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய அந்த பலவீனத்தை, தான் இப்படியான ஒரு பாவத்தை செய்யவில்லை என்பதை அந்த சபையோர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க சகோதரர்களே. அப்ப அல்லாஹு தாலா நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லி அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பாவத்தின் பயங்கர தன்மை எந்த அளவுக்கு பெரியது பாத்தீங்களா, ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு பயந்து பேசுகிறார், எப்படியெல்லாம் அவர் தான் அதில் குற்றத்தில் ஈடுபடவில்லை என்பதை சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியாமலும் இல்லை, தெரிந்து இந்த குற்றத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மக்கள் மன்றத்தில் என்ன செய்யணும், நிறுவ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களிடம் நேரடியாக இந்த கேள்வியை என்ன செய்கின்றான், கேட்கின்றான். சொல்கிறார்கள், மா குல்து லஹும், யா அல்லாஹ் அவர்களுக்கு நான் சொன்னதெல்லாம், இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எதை எனக்கு கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் அவர்களுக்கு சொன்னேன். இதுதான் நபிமார்களுடைய பணி, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் சொல்வார்கள். சகோதரர்களே, ஏதாவது அல்லாஹு தஆலா ஒரு அத்தாட்சியை ஒரு ஆதாரத்தை ஒரு நபிக்கு கொடுத்திருந்தா அவர் நினைச்ச நேரம்லாம் அதை யூஸ் பண்ணலாம்ன்ற அர்த்தம் கிடையாது. இப்ப மூசா நபிக்கு கம்பு போட்டா பாம்பாகும், போடுற எல்லா நேரமும் பாம்பாகுமா, இல்ல அல்லாஹ் எப்ப போட சொல்றானோ அப்பதான் பாம்பாகும். அவர் நினைச்ச நேரம் எல்லாம் என்ன செய்ய முடியாது, அதை பாம்பாக ஆக்க முடியாது. அப்ப எனவே அல்லாஹ் எதை எமக்கு கட்டளையிட்டானோ சொல்றாங்க, நீ எதை எனக்கு கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் அவர்களுக்கு சொன்னேன். அது என்ன, ரப்பி ரப்பக்கும், எனது ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் சொன்னேன். நான் அவர்களோடு இருந்த காலத்தில் நான் அவர்களுக்கு சாட்சியாக அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, நீ என்னை மேலே உயர்த்திய பிறகு, என்னை மரணிக்க செய்த பிறகு, குன்த அந்த ரஹீப அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய். வஅந்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றாய் என்று, என சாட்சியாக கண்காணிப்பவனாக இருக்கிறாய் என்று அந்த வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், சொல்லி முடிக்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை அல் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். அதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று, இது துனியால நடைபெறக்கூடியது அல்ல, நாளை மறுமையில் நடைபெறக்கூடியது. அதற்கு ஒரு சான்று பின்னால, இதுக்கு பின்னால வரக்கூடிய வசனம் வந்து அந்த மறுமை நாளை பற்றி சொல்கின்றது. எனவே உலமாக்கள் சொல்றாங்க இது துனியால இல்ல, இது மறுமையில. ஒரு சில உலமாக்களுடைய கருத்து இல்ல, அவங்கள வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட அந்த நேரத்தில் தான் இத சொன்னாங்கன்னு சொல்லி, ஆனா அது ஒரு சரியான கருத்து கிடையாது. இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. அப்ப அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மக்கள் மன்றத்தில் என்ன செய்வான், விசாரிப்பான். சகோதரர்களே, விசாரணை உண்டு என்பதையும் என்ன, இது எங்களுக்கு சான்றாக காட்டுகின்றது. மறுமையில் விசாரணை உண்டு. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா இந்த விசாரணையை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஃபலனஸ்அலன்னல் லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், நாம் மனிதர்களையும் விசாரிப்போம், யாரிடம் இந்த தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம், அந்த தூதர்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஸாஃபாத்துல, வக்கிஃபூஹும், அவர்களை நிறுத்தி வையுங்கள். மலக்குமார்கள்ட்ட சொல்வானா, நிப்பாட்டுங்க அவங்களை, இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்கள் இப்போது விசாரிக்கப்பட போகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனையும் தனிய தனியா அல்லாஹ் விசாரிப்பான். நபி அவங்க சொன்னாங்க, யாரும் டிரான்ஸ்லேட்டர்லாம் அங்க ஒத்துழைக்க மாட்டான், நேரடியாக ஒவ்வொரு மனிதனோடு அல்லாஹ் என்ன செய்வான், பேசுவான். நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் சகோதரர்களே, இந்த விசாரணை நடைபெறுகின்ற போது அல்லாஹு தஆலா இந்த விசாரணையை நமக்கு என்ன செஞ்சிடணும், இலேசாக ஆக்கிவிட வேண்டும். மூமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன்ல, அவங்க அந்த நம்பிக்கையில இருந்தாங்க, அல்லாஹ் விசாரிப்பான் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள். அப்ப எனவே துனியாவில் உள்ள ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு மறுமையில விசாரணை இருக்குன்னு ஒரு மனிதன் ஆழமா நம்புனா களவெடுப்பானா, ஆழமா நம்பினால் ஏமாற்றம் செய்வானா? இப்ப செய்யும் போது கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினைச்சு கொண்டு தானே செய்யறாங்க. ஏன்னா கேட்பதற்கு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ் உங்களை படைத்தவன், உங்களை கண்காணிக்கின்றான். கண்காணிக்கின்றான் என்பது மட்டுமல்ல, நாளை மறுமையில் விசாரணையும் செய்வான். விசாரிப்பான் என்பது மட்டுமல்ல, விசாரணைக்கு பிறகு கூலி தண்டனையும் வழங்குவான். இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். எனவே நாளை மறுமையில் விசாரணை உண்டு என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்கிறான்? எங்களுக்கு காட்டுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்து என்ன செய்யப்படுகின்றார்கள்? விசாரிக்கப்படுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, இந்த வசனங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பார்க்கக்கூடிய நாம் ஈமான் நிரம்பியவர்களாக, மறுமையினுடைய அந்த நம்பிக்கை அதிகரிக்கப்பட்டவர்களாக, நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வை சந்திப்போம், அவன் எங்களை விசாரிப்பான் என்ற அந்த நம்பிக்கையை உறுதியாக ஆழமாக நம்பியவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு நற்பாக்கியம் அளிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.